நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
பிரியமான வானொலி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் உபாகமம் புத்தகத்தை கற்று வருகிறோம். உபாகமம் 23 அதிகாரம் 15 வசனம் முதல் இன்று நாம் சிந்திப்போம். வாசிக்கிறேன், 15-16 வசனங்கள். தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்களில் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக. அவனை ஒடுக்க வேண்டாம். கவனித்தீர்களா? ஒரு வேலைக்காரன் ஏன் தன்னுடைய எஜமானை விட்டு ஓடி வருகிறான்? அங்கே அவன் ஒடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாதுகாவலுக்காக வரும்பொழுது அவனுக்கு உதவி செய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 17-18 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாய் இருக்கக்கூடாது. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையிலாகிலும் உன் தேவநாய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவநாய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் மிக தெளிவாக இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே எந்த பெண்ணும் விபச்சாரியாய் இருக்கக்கூடாது என்றும், சோதோமியரை போல ஆண்கள் யாரும் ஆண் புணர்ச்சிக்காரர்களாய் இருக்கக்கூடாது என்றும் கூறுகிறார். இப்படி தேவன் வெறுத்து பகைக்கும் காரியங்களின் மூலமாய் வரும் வருமானத்தை கர்த்தருடைய சன்னிதிலே கொண்டு வரக்கூடாது என்றும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் தவறான பணியிலே ஈட்டப்பட்ட பணம் எதுவும் எந்த ஊழியத்திற்கும் வாங்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஊழியராயிருக்கிறார். அவர் வெளியூர் சென்றிருந்த பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு அரசாங்கத் துறையிலே வேலை செய்த ஒருவர் ஒரு பெரும் தொகையை ஊழியத்திற்கென்று அவருடைய மனைவியின் கரத்திலே கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போய்விட்டார். அந்த ஊழியர் ஊரிலிருந்து திரும்பி வந்தபொழுது நடந்ததை மனைவி கூறினார்கள். உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அதை கொடுத்தவர்கள் வீட்டிலே சென்று, உங்களை குறித்து பலவாறு பேசப்படுகிறது, அதனால் இந்த பணமும் அப்படிப்பட்ட ஒரு வருமானமாய் இருக்கும் என்றால் இது ஊழியத்திற்கு வேண்டாம் என்று திரும்ப கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தவறான தொழிலின் மூலமாய் வரும் வருமானம் கர்த்தருக்கு தேவையில்லை. லஞ்சம் வாங்கி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த தேவையில்லை. நாம் கொஞ்சமாய் கர்த்தருக்கு கொடுத்தாலும் அது நம்முடைய உழைப்பின் மூலமாக நம்முடைய உண்மையான வருமானமாய் நமக்கு வந்த தொகையிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உபாகமம் 23 அதிகாரம் 19-20 வசனங்கள். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. எங்கேயும் கர்த்தர் கொடுக்கும் கட்டளையின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் தங்கள் சகோதரர்களை குறித்து எப்படி அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை அவசரத்திற்காக பணம் கொடுத்திருப்பார்கள் என்றாலும் அதற்காக வட்டி வாங்கக்கூடாது. வசனங்கள் 21-22. நீ உன் தேவநாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவநாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பொருத்தனை செய்வது என்பது ஒவ்வொருவரும் தனது விருப்பப்படி செய்யும் ஒரு காரியம். யாரும் பொருத்தனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறவே இல்லை. ஆனால் ஒருவர் கர்த்தருக்கு பொருத்தனை செய்துவிட்டால் அது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். உபாகமம் 23 அதிகாரம் 24-25 வசனங்கள். நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அறிவாளை இடலாகாது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒரு ஓய்வு நாளன்று பயிர் வழியே சென்றபொழுது கையிலே கதிர்களை கொய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பசியாயிருந்தார்கள். இது தவறல்ல. இது உபாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் இருக்கிறான். அவர்கள் மேலே கரிசனையோடு அதை விட்டுக் கொடுக்கிறான். அருமையானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே நாம் மற்றவர்களின் மேலே நம்முடைய கரிசனையை காட்டக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பஸ்ஸிலே பயணம் செய்யும்பொழுது வயதிலே முதிர்ந்த ஒருவர் நிற்பார் என்றால் அவர்களை உட்கார செய்வது நல்ல ஒரு மரியாதை. ஒரே திசையை நோக்கி பயணம் செய்கிறோம். அந்த திசையிலே வரும் ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் செல்லும் அதே நேரத்திலே அவர்களும் அங்கே செல்ல வேண்டியது இருக்கும் என்றால் அவர்களை உங்கள் வாகனத்திலே நீங்களாகவே அழைத்து செல்வீர்கள் என்றால், அவர்கள் கேட்காமலேயே அதை நீங்களே செய்வீர்கள் என்றால் உங்களுடைய கரிசனை பாராட்டத்தக்கது. ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, அண்டை அயலகத்தாரை குறித்து பொறுப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த காரியத்திலே கடந்த நாட்களிலே நாம் தவறியிருந்தாலும் இன்று கர்த்தர் நம்மோடு சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? இப்பொழுது நாம் உபாகமம் 24 அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம். இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் அதிகமாய் பார்க்கிற விவாகரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே விவாகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் பின்னான பகுதியிலே ஒருவருக்கொருவர் எப்படி தயவுள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் நம்முடைய உறவு இருக்க வேண்டும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அதே இரக்கத்தை ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உபாகமம் 24 அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக் கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் மீண்டுமாக திருமணம் செய்வதை குறித்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை கர்த்தர் கூறுகிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஏன் இவ்வாறு செய்கிறார் என்றால், இன்றைக்கும் சில இடங்களிலே நடைபெறுகிறது போல ஒருவர் மனைவியை மற்றொருவர் எடுத்துக் கொள்வதும் அவருடைய மனைவியை இவர் எடுத்துக் கொள்வதுமாக ஒரு தவறான பழக்கம் இருப்பது போல பாவமான காரியம் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே இருக்கக்கூடாது என்பதை குறித்தே தேவன் எச்சரிக்கிறார். இங்கே விவாகரத்தும் மிக எளிதான ஒரு காரியத்தைப் போல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? இந்த கேள்வியை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 19:7-9 வசனங்கள் வரை. அதற்கு அவர்கள், அப்படியானால் தழுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையானவர்களே, ஒருவருக்கொருவர் உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது மட்டுமே விவாகரத்தானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே விவாகரத்துக்கான மற்றொரு காரணத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தமே இந்த கற்பனை பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்கிறார். ஆம், தேவனுடைய இருதயத்தின் விருப்பமாக சில காரியங்கள் இல்லாவிட்டாலும் மக்கள் விரும்பி கேட்பதனாலே அனுமதி கொடுத்து விடுகிறார். அதாவது மக்களின் இருதய கடினத்தை நிமித்தமாக அனுமதிக்கிறார். அநேக விவாகரத்து இந்த காலத்திலே நடைபெறுகிறது. அதுவும் அப்படித்தான். தேவன் இரக்கமுள்ளவராக, கிருபையுள்ளவராக இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆனால் அது அவருடைய சித்தமே அல்ல. அவர் நம்மிடத்திலே கிருபை காட்டினது போல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கிருபையையும் மன்னிப்பையுமே காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாயிருக்கிறது. உபாகமம் 24:5 வசனம். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷம் பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. கவனித்தீர்களா? யுத்த நேரத்திலையும் கூட குடும்பத்திற்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். திருமண வாக்குறுதிகள் அத்தனை மேலானது என்பதை கர்த்தர் கூறுகிறார். உபாகமம் 24:7 வசனம் பாருங்கள். தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்றுப்போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். அடிமைத்தனத்தை கர்த்தர் எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். உபாமம் 24 அதிகாரம் 20-22 வரை பாருங்கள். நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அருமையானவர்களே, உதவியற்றவர்களாய் இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் அக்கறை எடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று கலங்காதிருங்கள். உங்களை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். வாழ்க்கையிலே நல்ல வாய்ப்புகளை இழந்தவர்கள், துரதிருஷ்டமான சில சூழ்நிலைகளிலே இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஏழை எளிய மக்களை குறித்தும் அவருக்கு கருத்து உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவை உள்ளவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாயிருக்கிறோமா? சற்று எண்ணி பார்ப்போம். உபாமம் 25 அதிகாரத்தையும் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். குற்றமில்லாதவர்களை பாதுகாப்பது குறித்தும் குற்றமுள்ளவர்களை தண்டிப்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே சொல்லும்பொழுது, நீ அமலேக்கியின் பெயரை வானத்தின் கீழ் இராத படிக்கு அழியப்பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இரண்டு பேருக்கு இடையிலே பிரச்சனைகள் எதுவும் வரும் என்றால், ஒருவேளை ஒருவருக்கொருவர் செய்த தவற்றினாலே மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதில்லாவிட்டாலும் அங்கே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், உபாமம் 25 அதிகாரம் 3 வசனங்கள். மனிதர்க்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால், நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். அதிகம் அடித்தால் 40 அடிகள்தான். இதை கர்த்தர் சொல்லவில்லை என்றால் அடித்தே ஒருவேளை அவர்கள் கொன்றுவிடலாம். தவறு செய்தவனுக்கு எத்தனை அடிகள் என்பது அந்த குற்றத்திற்கு தக்கதாய் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை முறையானது வழக்கத்தை விட்டே போய்விட்டது. இதை குறித்து வழக்கறிஞர்கள் அநேக முறை ஒருவரோடு ஒருவர் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் ஒத்துக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பொது இடங்களிலே வைத்து இப்படிப்பட்ட தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என்றால் குற்றங்கள் குறையும் என்று சொல்கிறார்கள். ஒருவன் ஒரு சிறிய குற்றத்தை செய்யும் பொழுது அவனை நல்ல அறைகளிலே அடைத்து வைத்து சாப்பாடு போடுவதை விட பொது இடங்களிலே வைத்து அவன் அடிக்கப்பட வேண்டும். கர்த்தரும் இந்த ஆலோசனையே மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே குறைவான குற்றவாளிகளே காணப்படுவதனாலே கர்த்தர் கொடுத்த இந்த முறை சரியான முறை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டு திருச்சபை ஒன்றிலே பேராயராயிருந்த ஒருவர் தனக்கு கீழே வேலை செய்த ஊழியர்கள் தவறு செய்யும் பொழுது அவருடைய அலுவலகத்திலே வைத்து பிரம்பினால் அடி கொடுத்ததாக சரித்திரம் கூறுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்பது என்ன? பிள்ளையின் மனதிலே மதியீனம் ஒட்டியிருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாமம் 25 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. இது கர்த்தர் மாடுகளை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. பல சமுதாயங்களிலே போர் அடிக்கிற மாட்டை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதன் வாய் கட்டப்பட்டிருக்கும், அல்லது சாப்பிட முடியாதபடி வாயிலே உரை போடப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது என்று சொல்கிறார். ஆண்டவர் என்னென்ன காரியங்களிலே எப்படி நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சின்ன சின்ன காரியங்களிலேயும் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தை கொரிந்து சபையாருக்கு எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 9-11 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்க வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? இதை பவுல் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் பார்த்தீர்களா? அவர் சொல்வதென்ன? போதகருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9:14, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஆத்ம ஆகாரத்தை கொடுக்கிற ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஊழியத்திற்கும் உங்களிலே அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் தன் பலனை அடையாமல் போகான் என்று வேதவசனம் சொல்கிறது. அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். தொடர்ந்து விதவைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் வேடிக்கையானவர் அல்ல என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் இதை நன்றாக கவனியுங்கள். விதவைகளுக்கான சிறப்பான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அது மிக சிறப்பாக அவர்களுக்காகவே செயல்பட்டது. இதை குறித்து ரூத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் இது வேடிக்கையான ஒன்றாயும் இருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமம் 25 அதிகாரம் 5-6 வசனங்கள். சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மறித்தால், மறித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாகக் கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மறித்த சகோதரனுடைய பெயர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பெயரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். இங்கே பெண்ணினத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். பெண்களின் உரிமையை குறித்து நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் அவர்களுக்குரிய உரிமைகளை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களிலே அதிகமான மக்கள் விவசாயிகளாயிருந்தார்கள். நிலமானது மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு மனிதன் மரித்து போகும்பொழுது நிலத்தையும் கோதுமையையும் சோளத்தையும் எல்லா மிருக ஜீவன்களையும் அவன் விட்டுச் செல்கிறான். அவனுடைய மனைவியே அவை எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுக்க வேண்டும். மற்றொரு கோத்திரத்தில் உள்ளவனோ வேறு ஒருவனோ அவளை திருமணம் செய்யும்பொழுது அந்த நிலமெல்லாம் அவனுக்கு சொந்தமாகிறது. ஆனால் அது தடை செய்யப்படுகிறது. அவள் வெளியே யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. இங்கே இந்த விதவையானவளே தான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள். கணவனுடைய சகோதரர்களிலே ஒருவரையோ நெருக்கமான உறவினரிலே ஒருவரையோ திருமணம் செய்து கொள்வதாக அவள் கேட்க வேண்டும். பாருங்கள், உபாகமம் 25:7 வசனம். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால், அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான், புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. மறித்து போன சகோதரனுடைய சகோதரனோ உறவினரோ அவளை திருமணம் செய்ய மறுத்தால் அதை குறித்து அவள் நியாயாதிபதியினிடத்திலே சொல்லலாம். 8-10 வசனங்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும், அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால், அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். தன்னுடைய கணவனின் சகோதரன் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லும்பொழுது அதை குறித்து பட்டணத்து வாசலில் இருக்கும் மூப்பரிடத்திலே அவள் முறையிட வேண்டும். தொடர்ந்து அவன் மறுப்பான் என்றால் அதற்கான தண்டனையை அங்கே அவன் பெற்றுக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். அதாவது தன் சகோதரனுக்கு உண்மை உள்ளவனாக இல்லை, குடும்பத்தை குறித்து அக்கறையற்றவனாயிருக்கிறான், தனது தேசத்தை குறித்தும் தேவன் கொடுத்த கட்டளையை குறித்தும் அக்கறையற்றவனாயிருக்கிறான். எனவே அவன் தேவனை குறித்தும் அக்கறையற்றவனாயிருக்கிறான். இதனால் வெட்கப்படும் காரியம் அவனுக்கு செய்யப்படுகிறது. இங்கே கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக இந்த விதவையை காக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரூத் புத்தகத்திற்கு வரும்பொழுது இந்த கற்பனை அங்கே கை கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இது எப்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இப்ராஹிம் தேசத்திலே ஒரு விவசாயிக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே ஒருவன் ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் தன் விளக்கை எடுத்துக்கொண்டு வெளியே எங்கேயோ போய்விட்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை பார்த்து எங்கே ஒவ்வொரு நாளும் போய் வருகிறாய் என்று கேட்டு அவன் எங்கே செல்கிறான் என்பதை கவனித்தால், சமீபத்திலே வந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதை குறித்து அவன் யோசிக்கிறான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உடனடியாக சரி நீ திருமணம் செய் என்று சொல்கிறதில்லை. உன்னுடைய சரீரம் பலமுள்ளதா இருக்கிறதா நன்றா இருக்கிறதா என்பதை கவனித்து பார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இவன் மரித்து போனால் அந்த பெண்ணை அவர்களிலே மற்றும் ஒருவன் திருமணம் செய்ய வேண்டியது இருக்கிறது இல்லையா. எனவே ஒரு திருமணம் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்ததா இருக்கிறது. எல்லாரும் அதை குறித்து கருத்தாய் விசாரிக்க வேண்டியவர்களாய் யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இவ்வாறாக தேவன் குடும்பத்தை நெருக்கமான ஒரு பிணைப்பிற்குள்ளே வைத்திருந்தார். அதேபோல விதவையின் சொத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். எப்பொழுதும் ஒரு நிலமானது அதே குடும்பத்திற்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். புருஷர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்யும் பொழுது பெண்கள் தலையிட்டு தவறான காரியங்களை செய்வார்கள் என்றால் எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அளவுகளிலே நிறுவைகளிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வியாபாரத்திலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே மற்றொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமம் 17 அதிகாரத்திலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பிரயாணத்திலே இடையிலே தாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். உபாகமம் 25 அதிகாரம் 17-19 வரை, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். யாத்ராமம் 17 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீமிலே பாளையம் இறங்கி இருக்கும்பொழுது அமலேக்கியர்கள் திடீரென்று தாக்கினார்கள். அந்த யுத்தத்திலேதான் மோசே மலையின் மேலே இருந்தார். ஆரோனும் ஊரும் அவருடைய இரு கரங்களையும் அவர் ஜெபிக்கும்பொழுது தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கரங்கள் உயரே இருக்கும்பொழுது யோசுவா வெற்றி பெற்றான். கரங்கள் கீழே சென்றபொழுது அவர்கள் தோல்வி கண்டார்கள். இறுதியாக அமலேக்கியர்கள் மேலே ஒரு வெற்றி கொண்டார்கள். அந்த நேரத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், அமலேக்கியர்கள் வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிக்கப்படுவார்கள் என்றார். இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த அமலேக்கு நம்முடைய மாம்சத்தை குறித்து பேசுகிறது. ஆதாமிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட விழுந்து போன பழைய சுபாவத்தை சொல்கிறது. நிச்சயமாக கர்த்தர் அந்த பழைய சுபாவத்தை முற்றிலும் அழிக்கப் போகிறார். அந்த சுபாவத்தோடு கூட நாம் பரலோகத்திற்குள்ளே செல்ல முடியாது. நமக்கு இருக்கிற அந்த சுபாவம் நம்மை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்ய பண்ணுகிறது. நாம் இந்த உலகத்திலே ஜீவனோடு இருக்கும் காலம் வரைக்கும் அந்த மாம்ச காரியத்தை பரிபூர்ணமாய் ஒழித்து போட முடியாது. யாத்ராமம் 17 அதிகாரம் 16 வசனம், அமலேக்கியின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருக்கிறபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அருமையான சகோதரனே சகோதரியே, உலகத்தை வெறுப்பதனாலே மாம்சத்தை பகைப்பதனாலே மாம்சத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. நாம் நம் சரீரத்தை அடிப்பதனாலே நாம் சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையிலே நடைபெறுகிற யுத்தம். கலாத்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது. மாம்சத்தோடு யுத்தம் செய்வதனாலே வெற்றி பெற முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதனாலே நாம் வெற்றி பெற முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மிலே ஆவியின் கனியை காணப்பட செய்ய முடியும். வானத்தின் கீழிராதபடிக்கு அமலேக்கியரை கர்த்தர் ஒரு நாள் ஒழிக்கப் போகிறார். அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது மட்டுமே மாம்சத்தின் கிரியைகளை நாம் நிறைவேற்றாமல் இருப்போம். ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதை குறித்து நாம் அக்கறைப்படும் பொழுது நாம் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றப் போவதில்லை. ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முழு ஆளுகையையும் கொடுப்போமா? அவர் வேண்டாம், தேவையில்லை என்று சொல்லும் காரியங்களை விட்டுவிட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய ஒவ்வொரு நாளும் நம்முடைய கைகளையும் கால்களையும் நம்முடைய வாயையும் நம்முடைய எண்ணத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:20 வசனத்தின் பின்பாகம்.